إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما آجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தான. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வெளியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹின் பேரவர்கள் என்று குறித்தவராக கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உடமாக்கள் மக்களே, வருகின்றிருக்கிற மாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹினுடைய வேத வசனங்களை கேட்க புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடை. இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பநாயனே, நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பை எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத் நாள் வரை இந்த இஸ்லாத்தின் மீது பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை அடித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் மரண நேரத்தில் யாருக்கும் எந்த கடன் பாக்கி இல்லாமல் விவாதத்துகளை பரிபூர்ணப்படுத்தியவர்களாக, முன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுதனத்தினுடைய வாழ்க்கையை அமர்த்தி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனை பிரியப்பட்டு வாரம் வாரம் நாங்கள் ஒன்று கூடுகிறோமோ அந்த பிரிய அந்த குர்ஆனை ஒரு நல்ல தோழனாக ஆக்கித்தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்து புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அன்வித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் எங்களையும் சேர்த்து புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்களை யா அல்லாஹ் சாலிஹீன்களாக ஆக்கித்தருவாயா. யா அல்லாஹ், உலகத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கித்தருவாயா. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கித்தருவாயா. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்ற உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய நபியை பற்றியும் பேசப்படுகிறதோ, குர்ஆன் சுன்னாவை பற்றி பேசப்படுகிறதோ, அந்த மஜ்லிஸுகளை ஜாமியாத்துகளை மதாரிசுகளை உன்னுடைய தனிப்பெரும் திருவையால் பாதுகாத்து யா அல்லாஹ் இனி வளர்ப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் இந்த இமாம்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்தி அவர்களுடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக அச்சித்தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இதை பயிற்றுவித்துக் கொடுங்கள், அந்த குழந்தைகளை மனநமிட வையுங்கள், அவர்களை அதனுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் புரிந்து கொள்ள வையுங்கள் என்று எந்த சூராவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த சூராவினுடைய விளக்கங்களை தொடர்படியாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்திலே எந்த செய்தியை குறித்து ஆரம்பம் முதலாக இந்த சூரா பேசுகிறதோ, மனிதனுக்கு இருக்கிற ஒரு ஆணுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ், அவனிடத்தில் இருக்கிற அந்த அவனுடைய ஆளுமையை குறைக்கிற, அவனுடைய எண்ணங்களை மேலோங்க செய்கிற அந்த அவனுடைய எண்ண தூண்டுதலான விபச்சாரத்தை குறித்து இந்த சூரா ஆரம்பத்திலிருந்து பேசிக்கொண்டு வருகிறது. மிக கடுமையான முறையிலே அதற்கான தண்டனைகளை குற்றவியல் சட்டங்களிலே முதலாவது சட்டமாக இறைவன் ஆக்கி கொலையை விட மேலானத ஒரு குற்றமாக அந்த குற்றத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதை பற்றி விரிவாக அல்லாஹ் பேசிக்கொண்டு வந்துவிட்டு அந்த நோயிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்ளுவது என்ற மருத்துவ முறைகள், அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுவதற்கான செயல் ரீதியான சிந்தனை ரீதியான முறைகளை குறித்து அல்லாஹ் இந்த நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிற இந்த வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அதிலே அல்லாஹ் சொன்னதாக போன வாரம் பார்த்தோம், குல்லில் முஃமினீன அபசாரிஹிம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மூமினானவர்களை பார்த்து அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்பையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், அது அவர்களுக்கு மிகச்சிறந்ததாக ஆகும்.
இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னாவும், அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை மிக நுணுக்கமாக அறிமுகமாக இருக்கிறார் என்ற செய்தியை இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொன்னார். போன வாரம் இதுல கண்ணை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கறத குறித்து நான் சில விஷயங்களை பார்த்தோம். ஒரு மனிதன் தான் செய்கிற அந்த காரியங்களில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்கிற தவறுகளில் கண்ணால் செய்கிற பார்வை முதலானதாக இருக்கிறது. தன்னுடைய கண்ணை கொண்டு யாருக்கும் தெரியாமல் எதுவும் செய்யலாம் என்கிற அந்த துணிவு அவனுக்கு பிறக்கிறது. அதனாலதான் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் கண்கள் மறைந்து செய்கிற துரோகங்களை அவன் அறிகிறார், உங்கள் மனதில் மறைத்து வைக்கக்கூடியவற்றை அவன் அறிகிறார். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் ஒரு முக்கியமான தகவல் அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நாம் பெற்றிருக்கக்கூடிய எதுவும் நமக்குரியதல்ல. We are not owners. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த உடம்புக்கு நான் தான் ஓனர்ன்னு நினைச்சுக்கணும், இந்த உயிருக்கு நான் தான் ஓனர்னு நினைச்சுக்கிறோம். ஒரு வீட்டை கட்டி விட்டு இது என் சொந்த பொருள், நான் தான் ஒரு வாகனத்தை வாங்கி விட்டு அதை மிகச் சொந்த பொருளாக, இதுலதான் நான் முழுக்க முழுக்க வாழப்போகிறேன் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் அதை முழு பொருளாக அவன் நினைத்துக் கொள்ளுகிறார். அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அந்த பொருள் இருக்கிறதே எந்த பொருளும், பொருள் இருக்கிறதே எந்த பொருளும், வெளியே உள்ள வீடுகளும் வாகனங்களும் மற்ற பொருளாதாரமும் இவனை சார்ந்தது அல்ல என்பது மட்டுமல்ல, இவன் வைத்திருக்கிற எந்த உடலை என் உடல் என்று சொல்லுகிறானோ அதனோடு தன்னை சேர்த்துக்கிறானோ அந்த உடலும் அவனுக்குரியதல்ல. ஒரு நாள் கொடுத்த இறைவனிடத்திலே இந்த உடல் அவன் கொண்டு போய் சமாதானம் அங்கே சமர்ப்பிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறான். அதனாலதான் சொல்றாங்க, கண் என்பதனுடைய ஓனர் நீ கிடையாது. இங்கே அல்லாஹு தஆலா உன்னுடைய கண்ணை பாதுகாத்துக்கொள், உங்களுடைய கண்கள் செய்கிற அந்த தீங்குகளை, உங்கள் கண்கள் செய்கிற மோசடிகளை அவன் அறிகிறான். எப்படி மோசடியாக ஆகும்? அந்த இமாம்கள் எழுதுகிறார்கள், கண்ணுக்கு நீ சொந்தக்காரன் இல்லை, யூ ஆர் நாட் ஓனர் ஃபார் ஐஸ், உனக்கு சொந்தமானதல்லது. பிறகு என்ன, அதுக்கு அது உனக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அமானிதம், உங்களுடைய மனைவி உங்களுக்கு அமானிதம். உங்கள் மனைவி உங்களுக்கு சொந்த பொருள் அல்ல, உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சொந்த பொருள் அல்ல, உங்கள் பொருள் உங்களுக்கு சொந்த பொருள் அல்ல, உங்களுடைய நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கிற உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்குரியதே அல்ல. நீங்கள் எல்லாமே உங்களுடைய குழந்தையும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய செல்வமும் உங்களிடத்திலே அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறார். ஒரு மனுஷன் வர்றாரு, அவரிடத்துல ஒரு 100 ரூபாய் காசை கொடுத்து, எப்பா இது அமானிதமான பொருள் வச்சுக்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? அது வாங்கி எப்ப அவர் திரும்ப வந்து வாங்கிட்டு போறோம் தெரியாது, என்னைக்கு வந்து கேட்போறோம் தெரியாது, அந்த நோட்டை அப்படியே வச்சுக்கிட்டே சுத்துவார். அதை எடுத்து தசருஃப் பண்றதுக்கு, அதை முழுதாக தான் உரிமைப்படுத்திக் கொள்வதற்கு உரிமை கிடையாது, இருக்கு அவ்வளவுதான். 100 ரூபாய் இருக்காப்பா பாக்கெட்ல இருக்கு, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்லி இருந்தாரு, நீ அதை எப்படி வேண்டாலும் பயன்படுத்திக்கப்பா, நான் கேட்கிற நேரத்தில் நீ முழுசாத்தா இல்ல கொஞ்சமாத்தா இல்ல எப்படியும் தந்துக்கலாம், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தா நிலைமை வேற, ஆனா ஒன்னும் சொல்லல. அதே மாதிரி அல்லாஹ் கண்ணை கொடுத்து விட்டு அவன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறான், இதை உனக்கு நான் அமானிதமாக தந்தேன், அமானிதத்தை நீ இப்படித்தான் பயன்படுத்தணும், பயன்படுத்திக்கலாம், 100 ரூபாய் கொடுத்துட்டு பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்ல மாதிரி பயன்படுத்திங்க, ஆனால் அதை நீ இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு அமானிதத்தை ஒரு மனிதன் தந்தால், எப்படி அதிலே ஒருவன் மோசடி செய்தால் அது ஹியானத்தாக அது மோசடியாக ஆகுமோ, அதே போன்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கண் என் உரிமை பெற்றது, அதை நீ எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம், ஆனால் அதற்கென்று சில வழிமுறைகளை நான் தருகிறேன், அவற்றை பின்பற்றினால் நீ நான் சொன்னபடி நடந்தேன்னு அர்த்தம், அதை ஒழுங்கா ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு அர்த்தம், இல்ல ஹியானத் அதிலே நீ மோசடி செய்தாய் என்று அர்த்தம். இது ஒரு மனிதன் எப்போது இதிலே முழுமை பெற முடியும் என்று சொன்னால், இந்த ஒரு இந்த பார்க்கறதுங்கிற இந்த ஒரு செயல் இருக்கு இல்லையா, இது ஒரு மனிதனை முழுமையான ஏகத்துவத்தை கற்றுத்தரும். வேற இன்னும் எதையெல்லாம் படிக்க வேண்டியதில்லை, இன்னும் போய் குரான அலசி ஆராய்ஞ்சி அப்புறம்லாம் போய் தௌஹீதுனா என்ன அல்லாஹ்னா என்ன அந்த ஒருத்தனை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு பயங்கரமா திக்ருகள் அதுக்காரர்கள்லாம் செஞ்சு அந்த ஒருத்தனை நான் போய், இந்த ஒரே செய்தி ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவனை அல்லாஹுவினுடைய இறைநேசராக மாத்தி காட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இந்த பார்வையை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்ன பின்னால், ஒரு மனிதன் தனிமையில் இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் அந்த கண்ணை அவன் அப்படியே பயன்படுத்தினால், கிதாபுகளிலே எழுதுவார்கள், அதமுல் ஈமான் அன் துமின பில்லா அன் அல்லாஹ் மஅக் ஹைதுமா குன்த். ஒரு மனிதன் பெற்றிருக்கிற ஈமானிலே மிகப்பெரிய ஈமான், அவன் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை எது தெரியுமா? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் நான் எங்கே இருந்தாலும். மற்ற பொருள்கள் அப்படி பயன்படுத்த முடியாது, ஆனால் கண் இருக்கிறது அது எப்படியும் பயன்படுத்த முடியும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பார்வைகளை பலதாக சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே மற்ற அவயங்களை ஒன்றாகத்தான் சொல்லுகிறான். மற்றதெல்லாம் ஒரு ஒரு வேலை தான் பண்ணும், ஆனால் பார்வை பல வேலைகளை ஒரே நேரத்தில் பார்க்கும், யாருக்கும் தெரியாமல் ரகசிய வேலைகளை செய்யும். அதனால இடத்துல சொல்றான், ஒரு மனிதன் இந்த கண்ணை வைத்து மட்டுமே அல்லாஹுவினிடத்திலே மிகப்பெரிய தரஜாவை ஒரு வழியாக, வழினா இறைநேச செல்வராக, அவனுக்கு நெருக்கமானவராக, அவனுக்கு பிடித்தமானவராக தன்னை மாற்றிக்கொண்டு விடும். ஒன்னே ஒரு தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனா அதுல பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற இபாதத்துகளை குறித்து நீ தொழுதா நான் உனக்கு நாளைக்கு நல்லதை தருவேன், சொர்க்கத்தை தருவேங்கிறான்ல, ஆனா கண்ணை பற்றி சொல்லுகிறான். பெருமானார் சொன்னார்கள், அந்த கண்ணை நீ எனக்காக வேண்டி விட்டால் நான் ஈமானை கொடுப்பேன், கொடுத்து அதை சுவைக்கவும் வைப்பேன். வாட் எ பியூட்டி ஆஃப் தட், என்ன அழகு. தொழுது முடிச்சுட்டு அது இத்துமி நான் கிடைக்குதான்னு தெரியாது, வருஷ காலம் முழுக்க தொழுகிறோம், ஆனா தொழுகையினால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள்ல எவ்வளவு, எத்தனை டிகிரி நாம் அடைஞ்சிருக்கோ தெரியாது. வருஷம் முழுக்க தொழுகிறோம், 26 வருஷமா தொழுகிறேன் சேர்த்து, தொழுதனால் கிடைக்கக்கூடிய அந்த உண்மையான எதை பற்றி குர்ஆன் பேசுகிறதோ, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், கேடுகட்ட காரியத்தை அவருடைய ஒரு அங்கங்களாலும் ஒரு தொழுகையாளி செய்யவே மாட்டார், அவர் கண்ணுக்கு அப்படிலாம் பார்க்க முடியாது. ஹராமானதை பார்க்கிற சக்தி ஒரு தொழுகையாளனுக்கு வரவே வராது, குர்ஆன் சொல்லுகிறது. தொழுதுகிட்டே தானே பார்க்கறான், தொழுதுகிட்டே தானே அவ்வளவு பார்த்தேன் செய்யறான். அப்ப இந்த தொழுகை என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தெரியாது, 26 வருஷம். ஆனா இந்த இடத்துல சொன்னாங்க, உன் கண்ணை நீ பாதுகாத்தால் பெருமானார் சொன்னாங்க, அடுத்து உடனே கொடுக்கிற அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட், அல்லாஹ் உடனே அதை ஈமானாக மாற்றி கொடுப்பான். கொடுக்கறது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ்ல அவருடைய தொழுகையில இபாதத்துகள்ல அதனுடைய டேஸ்ட் விளங்கிவார், அந்த தொழுகையினுடைய டேஸ்ட் தெரியும், ஈமானுடைய டேஸ்ட் வழங்கும். அதுக்கும் ஒரு அல்வா மாதிரி, ஜிலேபி மாதிரி, லட்டு மாதிரி, ஆப்பிள் மாதிரி ஒரு டேஸ்ட் உண்டு. அதை சாப்பிட்டு பழகினவர் வேற எது பக்கமும் போக மாட்டார். அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் மிக அருமையாக சொல்லுகிறான், அவர்கள் தங்கள் கண்ணை பாதுகாப்பார்கள். அந்த மீதி அந்த கண் என்பதற்கு ஏன் பண்மையில் சொல்லப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் நீண்ட விவாதங்களை போன வாரங்களில் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த அல்லாஹ் சொல்றான், தங்களுடைய மறைவான பாகத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். முதலாவது கண்ணு, இரண்டாவது மறைவான பாகம், அவர்களுடைய மர்மஸ்தானங்களை, அவருடைய கற்புகளை அவர்கள் பேணிக் கொள்வார்கள். போன ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் மின் என்ற வார்த்தையை பயன்படுத்தல, கண்ணை சில இடத்துல பாதுகாத்துக்குவாங்க, சில இடத்துல அவர்களுக்கு நான் அனுமதி தந்திருக்கிறேங்கிற மாதிரி அவருடைய தாயை பார்க்கலாம், மனைவியை பார்க்கலாம், சகோதரியை பார்க்கலாம், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் பார்க்கலாம், ஆனால் நான் எதை ஹராம் என்று சொன்னேனோ, எதை தடுத்தேனோ அதை மட்டும்தான் பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த தங்களுடைய ஷரம்கா, தன்னுடைய அந்த மர்மஸ்தானம் என்கிற விஷயத்தில் அல்லாஹு தாலா லிபரலைசேஷன் தரல, மின்னெல்லாம் போடலை, அதில் எதுவும் நடந்தாலும் அது ஹராம், ஒரே செய்தியிலெல்லாம் முடிச்சுட்டான். அதன் வழியாக, அதன் ஊடாக நீ ஒரே ஒரு இன்பத்தை தான் சுவைக்க முடியும். அந்த ஒரு இன்பம் இருக்கிறதே, அது நான் ஹலாலான வைத்த வழியில், நான் ஹலாலாக்கி வைத்திருக்கிற வழியில் கணவன் மனைவியாக இருந்து சுவைக்கிற ஒரு இன்பத்தை தவிர மீதி எத்தனை இன்பங்கள் அதன் மூலமாக உலகத்தில் உண்டோ எல்லாமே ஹராம், ஒரே அடியம். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், குர்ஆனுக்குன்னு பல விதமான ஸ்டைல் உண்டு, அது பேசுற ஸ்டைல். நம்ம அடிக்கடி சொல்றது வெறும் அர்த்தங்களை வைத்து குர்ஆன் அல்ல, குர்ஆனுடைய வார்த்தைகள், அதனுடைய அந்த பலாகான்னு சொல்லுவான், எலக்குயன்ட், அதனுடைய நயம், அதுதான். அதுல ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா பல மாதிரி பேசுவான், திடீர்னு தூரமாக இருப்பதை பேசிக்கொண்டே வருகிறல்ல, திடீர்னு தன்னை பக்கத்துல இருக்கிறத பேசுவான். தேர்ட் ஃபார்ம்ல பேசிட்டு இருக்கவன் திடீர்னு தன்னை ஒருமையில் சிங்கிள்வர்ல பேசுவான், திடீர்னு புளூரல்லேருந்து சிங்குலர் ஆகும், தூரத்திலிருந்து பக்கத்தில் ஆகும். ஒரு இடத்தை சொல்லி அதனுடைய பொருளை தேடுவான், ஒரு பொருளை சொல்லி அதனுடைய இடத்தை தேடும். குர்ஆன்ல இப்படி பல ஸ்டைல் உண்டு, அது அதனுடைய வார்த்தை நயங்களை பார்க்கும் போது தான் புரியும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டைல் சொல்லுவாங்க, அது என்ன ஸ்டைல் அப்படின்னு கேட்டா, மேலிருந்து இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆயத்துகள் முழுக்க முழுக்க ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூக கட்டமைப்பில் எந்த வகையிலும் அந்த சமூகத்தை ஊடுருவி கெடுக்க முடியாத அல்லது அந்த சமூகத்தினுடைய அந்த ஜீனாலஜி என்று சொல்லுகிற அந்த குடும்பவியல் சார்ந்த இந்த சமூகம், இந்த உலகத்தில இந்த மனித சமூகம் தலைப்பதற்குரிய அந்த வாழ்வியல் முறைகளை குறித்த மொத்தமா பேசுறான். அதுல ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னது விபச்சாரம், எடுத்த எடுப்புல அஸானி வஸானியத் ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா, விபச்சாரனுக்கும் விபச்சாரிக்கும் அவர்களுக்குரிய தண்டனை, ஃபஜ்லிது குல்ல வாஹிதி ஜல், அவர்களை அடித்து அவர்கள் திருமணம் முடிக்காவிட்டால் அவர்களுக்கு கசையடியும், திருமணம் முடித்திருந்தால் கல்லால் இருந்து கொல்லுவதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு முடிச்சிட்டான். இந்த ஸ்டைல் குர்ஆன்ல வேற எந்த சூராலையும் இல்லை. அப்ப இந்த நோயை பத்தி இந்த சமூகத்தில் ஊடுருவி இருக்கிற அல்லது ஊடுருவ போகிற அல்லது சமூகம் தங்களை தற்காத்துக் கொள்ளுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய நோயை குறித்து பேசிய அல்லாஹ் ஒவ்வொரு ஸ்டெப்பா பேசிட்டே வர்றான். அதுல சமூகம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்பம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், தனி மனிதன் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அப்படி வரிசையா பேசிட்டு வந்துட்டு இந்த கடைசியாக பேசுகிற செய்தி தான், உங்களுடைய கண்ணை பாதுகாருங்கள், உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாங்க. இதுக்கு விளக்கம் எழுதுற உலமாக்கள் அழகா எழுதுவாங்க, இஸ்லாமியர்களிடத்துல நம்மளுடைய உசூலியீன்கள் என்று சொல்லுகிற அந்த மக்களிடத்துல குரானுக்கென்று உள்ள ஸ்டைல்ல ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அஸ்பாபுகளை பற்றி பேசிவிட்டு, அஸ்பாபுனா காரணங்களை பற்றி பேசிவிட்டு காரியங்களை நாடுவான். சில காரணங்களை சொல்லுவான், அதன் மூலமாக அந்த காரியங்கள் அது எது நிகழப்போகிறதோ அது நாடப்படும். அந்த மாதிரி இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்றான், காரணம் நீ கண்ணால் பார்த்தால் அதனுடைய கடைசி காரியம் எங்க தெரியுமா போய் முடியும், அது விபச்சாரத்தில் தான் முடியும். ரெண்டே விஷயம் தான், அதனுடைய மிகப்பெரிய டோர் ஒரு மனிதனுடைய இயலாமை, ஒரு மனிதனுடைய ஷஹவத், ஒரு மனிதனுடைய இச்சையினுடைய மிகப்பெரிய டோரே என்னன்னு சொன்னா உன்னுடைய பார்வை. அந்த பார்வையை நீ திறந்துட்ட அப்படின்னு சொன்னா அதனுடைய லாஸ்ட் எண்டு எது அப்படின்னு கேட்டா விபச்சாரம். அதற்கு இடையில நிறைய படித்தரங்கள் உண்டு. இங்கிருந்து திருச்சிக்கு போறதுக்கு ட்ரெயின்ல ஏறிட்டார், அவன் சொல்றான் இது எக்ஸ்பிரஸ் சார்ன்றான், இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அல்லது இப்ப வந்து திருச்சியில இருந்து புதுசா ஒரு ட்ரெயின் விட்டுருக்கான் மெட்ராஸுக்கு, எங்கேயும் நிக்காது, முதலே கதவு சாத்திக்குது அந்த ட்ரெயின். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப வேகமா போகுது, ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் மெட்ராஸ் போயிடுறான் அந்த ட்ரெயின். யாரோ ஒருத்தர் மனைவியை விட்டுட்டு டீ வாங்க கீழே இறங்கியிருக்கான், அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கதவு அடைச்சிருச்சு, மனைவி மெட்ராஸ் போயிடுச்சு, இவர் திருச்சியில இருக்காரு. நம்ம ஊர்கள் அப்படித்தானே, நம்ம என்ன பெரிய லண்டன்ல பிறந்து ஜப்பான்ல பிறந்தா வளர்ந்தோம், அதுக்கெல்லாம் கோப்பப்பாக கடைசி நேரத்தில் ஓட ஓட தான் டீ வாங்கிட்டு நம்ம ஏற பழக்கம் நமக்கு ட்ரெயின்ல, ஆனா அது போயிடுச்சு அங்கிட்டு. அப்ப அந்த மாதிரி இங்கிருந்து ஏறினா திருச்சியில வண்டியில ஏறினா அது சென்னையில தான் போய் நிற்கும். இங்க சொல்றான் அல்லாஹு தஆலா, உன் கண்ணுடைய பார்வை இப்படி இருந்தால் இட்ஸ் நான் ஸ்டாப், இட் வில் கோ த எண்ட். அதனுடைய எண்ட் என்ன அப்படின்னு கேட்டா விபச்சாரம், போர்னிகேஷன், அதுல தான் போய் அது நிற்கும். அப்ப காரணத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அதனுடைய முடிவை பற்றி பேசுகிறான். இந்த ரெண்டுக்கும் இடையில சில செய்திகள் உண்டு அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்தை பொறுத்தளவு சில முக்கியமான செய்திகள் உண்டு. அஸ்பாபுல் ஃபரதி ஃபரதுன், அஸ்பாபுல் வாஜிபி வாஜிபுன், அஸ்பாபுல் முஹர்ரமி ஹராமுன் அப்படின்னு சொல்லுவாங்க செய்தி. எது ஒன்று கடமையாவதற்கு காரணமாக இருக்குமோ அதுவும் கடமை. இப்ப தொழுகை அப்படிங்கிறது கடமை, அதற்கு முன்னால ஒது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ் முஸ்லீம்கள் இடத்துல உண்டு. ஒது இல்லாம ஒருத்தர் தொழ முடியுமான்னு கேட்டா முடியாது. தொழுகி ஒது கடமை, ஃபரதான ஒரு செய்திக்கு எது காரணமாக இருக்குமோ அதுவும் கடமையே. ஒரு ஹராத்திற்கு, ஒரு ஹராமான செய்திக்கு எது காரணமாக இருக்குமோ அதுவும் ஹராமே. ஹராமான செய்தியினுடைய காரணமும் ஹராமாக்கப்படுகிறது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நேரடியாக ஜினா ஹராம் இங்க அல்லாஹ் சொல்லல, அதனுடைய காரணமாக இருக்கிற பார்வைகளும் ஹராமே. நீ அதை கட்டுப்படுத்தாமல் நேரடியாக இறங்குகிற இடத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. இங்க முதல்ல ஏற இடத்துல நீ தெளிவாகிட்டாதான் போய் இறங்க போற இடம் எதுவும் தெரியும். அப்ப இந்த அஸ்பாபுகளுடைய விஷயத்துல இஸ்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கும், அதை நீங்க சரி பண்ணுங்க. இதைத்தான் இதெல்லாம் சொல்றான், இதை சின்ன குழந்தை இடத்திலிருந்து அவர்களை நீங்கள் சரி பண்ணுங்கள். ஏன் இதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, மேல உள்ள ஆயத்துக்கும் கீழே உள்ள ஆயத்துக்கும் ரபுத் சொல்லுவாங்க. நீங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைந்தால், அனுமதி பெற்று நுழையுங்கள் அப்படின்னு நல்லா சொன்னான். வீடு ஒரு வீட்டுக்குள்ள போறோம் சார், ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் தட்டி வரலாமான்னு கேட்டு உள்ள போக சொல்லியாரு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு பின்னாடி நீங்க என்ன வேணாலும் பார்க்கலாம், இல்ல அங்கே உள்ள மகரமானவர்களை உங்களுடைய கண்களுக்கு யாரை பார்க்க கூடாதோ அந்த வீடுகளில் போனா நம்ம அப்படித்தான் உட்காரணும். சில வீடுகள்ல அந்த நேரம் அந்த கிச்சனுக்கு நேர சேர போட்டிருப்பான், நம்ம சொல்லணும் நான் இப்படி உட்கார முடியாது இங்க திருப்பிக்கிறேன். நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். அங்கே போய் ஒரு தவறான பார்வை விழுமானால், அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க இன்னமல் இஸ்திஸ்தான் நபர், உங்களுக்கு அனுமதியே பார்வைக்கு தான், அடுத்த வீட்டுக்குள்ள போய் எட்டி பார்த்துட்டு அப்புறமா நான் வரலாமான்னு கேட்கறது இல்ல. உங்களுக்கு அனுமதியே எதுக்கு கேக்குறீங்கன்னா பார்வைக்கு தான் கேக்குறீங்க, உள்ள பாக்குறதுக்கு. பாக்குறதுக்குன்னா அந்த வீட்டுல உள்ள அந்நிய பெண்களை பாதுகாக்கிறதுக்கு பாக்குறதுக்கு அல்ல, உள்ள வர்றதுக்கு, அவரை பார்ப்பதற்கு. அதனாலதான் பெருமானார் ஒரு சீப் எடுத்து அவன் கண்ணை குத்திடுவேன் அவரை பார்த்தவரை. பெருமானார் வீட்டில் வந்து ஒருவர் அப்படி பார்த்தார், உடனே ரசூல்லா கடுமையா கோந்துருச்சு, ஒரு சீப்பு சீவிட்டு இருந்த எடுத்து உன்னுடைய கண்ணை குத்தி அது குருடாக போனாலும் கூட நான் சந்தோஷப்படுவேன், அந்த அளவுக்கு கோவம், அந்த அளவுக்கு கோவம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அஸ்பாபுகளை பற்றி பேசிவிட்டு எது அதற்கு காரணமாக இருக்குமோ காரணத்தை வேறோட இருக்கிறான்ல, காரணத்தை அல்லாஹ் விட்டு வைக்கல, நமக்கு அழகா சொல்லித்தரான். இதே மாதிரி ஒரு டீச்சர், குர்ஆன் மாதிரி ஒரு டீச்சர் வேற எங்கேயுமே கிடைக்காது. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ரஹ்மா, அதுல அல்லாஹ் சொல்றான் இதுக்கு லா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் எழுதுவாங்க. விபச்சாரத்தை நெருங்கிறது அப்படிங்கிறது விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லாம லா தஸ்னு, நீங்கள் விபச்சாரமே செய்யாதீர்கள், ஏன் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், அதற்கு பல்வேறு படிநிலைகள் உண்டு. ஒரே நிலையில நேரம் அங்க போறது இல்லை, அந்த இடத்துக்கு பல படித்தரங்கள் உண்டு. பார்வையால், தொடுதலால், கேட்டலால், பிடித்தலால், நடத்தலால். நீண்ட ஹதீஸ்ல பெருமானார் இது ஒன்னு ஒண்ணுக்கும் விளக்கம் சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில் அல்ல ஒன்னு ஒண்ணுக்குமே சொன்னாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ்ல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஹதீஸ்ல வருது கதப அலா இப்னி ஆதம் ஹவ்வஹு மினஸ் ஸினா அத்ரக தாலிக் லா மஹாலா. ஒரு அடியானுடைய அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மகன் மீது, ஆதமினுடைய மக்கள் மீது சில செய்திகளை ஏறி இருக்கு எழுதி இருக்கிறான், அது கண்டிப்பா நடக்கும். அதுல என்ன அப்படின்னு கேட்டா ஃபஸினல் ஐனைனி அன்னதர், கண்ணின் விபச்சாரம் பார்வையாக ஆகும். ஏன்னா இது கொண்டு போய் அங்க முடிக்கும் ஒன்னொன்னா சொன்னாங்க, நாவின் விபச்சாரம் பேச்சு ஆகும். இன்னைக்கு அதுக்குன்னே ஆபீஸுகளில் மற்ற இடங்கள்ல பேசுறதுக்கு செக்ரட்டரியா அல்லது அந்த ஃப்ரண்ட் ஆபீஸ்ல பெண்களை போட்டிருக்கான், நல்ல குழுமையாக, நல்ல அழகா. இன்னும் அதை விட பேசுறதுக்கு சும்மா இருக்கும்போது போர் அடிச்சா பேசுறதுக்கும் கூட கம்பெனிகள் போடப்பட்டிருக்கிறது பெண்கள் இடத்துல, அதுக்கு காசு கட்டி பேசுறான். இங்க பெருமானார் சொன்னாங்க அந்த நுத்து அந்த பேச்சு இருக்கிறதே அது விபச்சாரத்தின் பக்கம் தூண்டும் என்று சொன்னால் அதுவும் காதினுடைய விபச்சாரம் அல் இஸ்திமா கேட்பது அது போன்ற அந்த குழஞ்சு பேசுவதை. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், குழைந்து பேசாதீர்கள். ஏன் அப்படின்னு கேட்டா எழுத்தாப்புல இருக்கவன் எவன் நோயாளின்னு உங்களுக்கு தெரியாது. வீடுகளிலே வருகிற ஆண்களிடத்தில் உங்கள் கணவன் அல்லாத்த மீது யாராக இருந்தாலும் சரி, கணவனை தவிர மீதி அது யாரா இருந்தாலும் சரி, பல தஹ்பா நீங்கள் அது குழைந்து பேச வேண்டாம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப அப்படியே நாசூக்கா, பெண்களை நீங்கள் பேசாதீர்கள். ஏன்னா யார் மனதில் நோய் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரம் வ குல்னா கௌலன் மஅரூஃப, நீங்கள் அவர்களிடத்திலே பேசினால் வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசணும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அடித்த மாதிரி. அடுத்த பேச்சில் அவர் பேசுகிறவர் வந்திருந்தாலும் பேனில் பேசினாலும் கீழே வச்சிடணும், நீங்களே நீங்கள் யாருமா நீங்க என்னமான்னு ஆரம்பிச்சா அவன் கொஞ்சம் அந்த நோய் கூடுங்கிறான். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி கணவன்ட்ட மட்டும்தான் அந்த பொம்பளை அப்படி பேசுவா, வெட்டு ஒன்று துண்டு ஒன்று ரெண்டு மாதிரி புருஷன்ட்ட மட்டும் பேசுறது, மற்ற எல்லார்ட்டையுமே வேற மாதிரி பேசுறது. குர்ஆன் அதை வன்மையாக கண்டிக்கிறது. கணவன்ட்ட குழஞ்சு பேசணும், மற்றவன்ட்ட ஹார்டாய் பேசணும் இல்லையே. அப்ப குர்ஆன் சொல்லி தருகிற பாடம் இருக்கிறதே உங்களுடைய கேள்வி கேட்பலி ஒல் எதை நீ அல் பத்துசு வசினல் எதைனி, ஒரு கையினுடைய விபச்சாரம் என்பது தொடுவது. வசினர் ரிஜிலைனி, காலினுடைய விபச்சாரம் அல் ஹுதா நடப்பது. ஒன் நப்சு தமன்ன, அந்த மனம் இருக்கிறதே அது ஆசை கொள்ளுகிறது. ஒத்தஸ்தகி, இன்னும் அவனிடத்தில் அந்த ஆசையை தூண்டுகிறது, அந்த டேஸ்ட உருவாக்குது. அவனுடைய மர்மஸ்தானம் அதை உறுதிப்படுத்துகிறது அல்லது மறுக்கிறது. இப்படிதான் ஜினாவினுடைய இந்த ஸ்டேட்டஸ் ஏறினதிலிருந்து கீழே வரையும், மேலிருந்து கீழே வரையும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், படைத்தவனாட்ட நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய பிளஸ் மைனஸ் தெரிஞ்சவன் ஆரம்பத்துல அடியிலே அறுத்துறான். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னா அது உன் பார்வை. இதை தாண்டிதான் ஒவ்வொரு செயலும் உள்ளே போகும். போன வாரமே நம்ம சொல்லும்போது சொன்னோம், அந்த மூணு வகையான பார்வைகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஒன்னாவது ரா என்று சொல்லுகிற ஒரு பார்வை, சைட். ரெண்டாவது இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டது போன்ற அபுசார் என்று சொல்லுகிற விஷன். மூணாவது நதுர் என்று சொல்லுகிற நம்முடைய இந்த சீயிங், இந்த கண்ணால் பார்க்கிற இந்த ஐடென்டிட்டி. இந்த மூணை பத்தி பேசுது. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த கண்ணை பத்தியும் சொல்லல, இவனுடைய ப்ராஸ்தா கடைசியிலே இவனுக்கு இருக்கிற இவனுடைய மூளையிலே மனதிலே பதிந்திருக்கிற அந்த டேட்டாவை பத்தியும் பேசல. இந்த நடுவுல அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணது இல்ல, அதை பத்தி எல்லாம் பேசுறான். இதுதான் நோய் நிவாரணம். இன்னைக்கு இதை பார்த்த பின்னாடி எனக்கு தோணுச்சு, இந்த என்எல்பி என்எல்பின்னு இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. எங்கள் கல்லூரியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடத்துனாங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அது வந்து இந்த மது அடிமைகளை மறுவாழ்வு எடுப்பது, இந்த ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவரை சுகரே சாப்பிட விடாம அல்லது அவரை எப்படி பாதுகாக்கிறது, இதேமாதிரி நியூரோலிங் அவருடைய மூளையில் அவரை தூங்க வச்சு மனோ ரீதியான சில மாற்றங்களை ஏற்படுத்தி நோயிலேருந்து வெளியே கொண்டு வர்றது, அல்லது அவரை நல்ல வேலையாளாக இருக்கிறது, அல்ல ஒரு புள்ள வந்து பயங்கர சேட்டக்காரனாக இருந்தான்னா அவனை எப்படி வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறது, அவனுக்கு ஏற்கனவே மனசில் இருக்கிற அந்த செய்தியை எப்படி ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சிஸ்டம் பயங்கரமாக, அந்த என்எல்பி ப்ரோக்ராம்னு பயங்கர வளர்ச்சியாக இருக்குது. அந்த என்எல்பி ப்ரோக்ராமிங்ல ஒரு செய்தியை சொல்லி தருவான். அது என்ன அப்படின்னு சொன்னா, இடையில அது பத்தி படிச்சப்ப வந்தது, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிறான். ஒருத்தன் சொல்றான், நான் தானே பார்த்தேன், நான் பார்த்தது எப்படியா பொய்யாவும்னு கேட்கிறான். நியாயமானதுன்னு, யோ நான் கேட்டேயா, நான் கேட்டது எப்படி பொய்யாக முடியும் சொல்லு. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் ஒரு விபச்சாரனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் முன்னாள் காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சேன், இந்த தஃப்சீரின் வாயிலாக. அதில் ஒருத்தரை பற்றி அலகேஷன் வைக்கப்படும், குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, இவர் தவறு செய்தார். இவர் தவறு செய்பவராக ஒருத்தர் பார்க்கிறார், ரெண்டு பேரை போய் கூட்டிகிட்டு வர்றாரு, மூணு பேரை சாட்சிக்காக வேண்டி. அவரையும் இந்த வீட்டில் இப்படி நடக்குதுங்கிறார், அவங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கு செய்தி வந்துருச்சு, அப்போ கூப்பிட்டது விசாரணை குண்டில் நிறுத்தப்பட்டு தனித்தனியாக அந்த சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார். நாலு பேரையும் பிரிச்சுட்டாங்க, பிரித்து உட்கார வச்சு இப்போ விசாரணை நடக்கு. விசாரணை நடந்தால் ஆளுக்கு ஒன்று சொன்னான் அதில், நம்ம அந்த இதில். அப்போது என்ன செஞ்சார் அந்த நீதிபதி, நீங்கள் நான்கு பேரும் மாறி மாறி வேறு வேறு செய்திகளை சொன்னதனால் உங்களுக்கு கதுப் என்று சொல்லுகிற அந்நிய பெண்ணை இட்டு கட்டிய தண்டனை கொடுக்கப்பட்டு இனி உங்களுடைய ஷஹாதத் ஏற்றுக்கொள்ளவே படாது. அவங்க நிரபராதிட்டார் இந்த செய்தியை நம்ப. இப்ப இந்த இடத்துல அவன் சொல்றான், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயினா. இது எப்படியா, என் கண்ணால் பார்த்தது எப்படி பொய்யும்னா பொய் ஆகுங்கிறான். இன்னைக்கு அதை உலகம் ஒத்துக்குது, காதால் கேட்கறது பொய் ஆகுங்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லா நேரத்திலையும் நீ அட்டன்டிவாகவே இருக்க முடியாது. நீ ரொம்ப அட்டன்டிவா, நான் இப்படித்தான் பார்த்தேன் அப்படி சொல்ல முடியாது. சில நேரத்தில் சில இமேஜினேஷனாக உன்னுடைய மனமே சில செய்திகளை உனக்கு உருவாக்கி காண்பிக்கும். நீ பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, என்ன நடக்குதுன்னு சில நேரத்தில் தெரியாது. அல்லது உன்னுடைய நினைப்புல சில செய்திகள் உள்வாங்கப்பட்டதாக இருக்கும். இன்னைக்கு உலகம் அதை சயின்ஸ்ன்னு சொல்லி ஒத்துக்க வைக்கணும், அதை வந்து சைக்காலஜின்னு அதை ப்ரூஃப் பண்ணி சயின்டிஃபிக்காக அதை ப்ரூஃப் பண்ணுறான், ஒத்துக்குது. அவன் சொல்கிறான், கிட்டத்தட்ட 4 பில்லியன் செய்திகள் ஒரே நேரத்தில் நம்மளை சுற்றி வருதான். 4 பில்லியன் செய்திகள் நம்மளை சுற்றி பார்வையாக கேள்வியாக, அதிகபட்சமாக 2000 செய்தி பக்கம்தான் அவனுடைய பார்வையும் கேள்வியுமே எடுக்க முடியுமா, அதுக்கு மேலே எடுக்க முடியாதுதான், அவ்வளவுதான் உள்வாங்குமா. ஆனா அதுல சொல்லியிருந்தான் ஒரு ஒரு சிஸ்டம் நல்லா இருந்தது. அந்த அந்த செய்தி படிக்கும் போது ரெக்டிஃபைடு ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் உடம்பு வச்சிருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இன்டர்னல் பில்டரிங் சிஸ்டம். நம்ம கேட்கறது எல்லாமே நம்ம காதல விழுகிறது இல்ல, நம்ம பார்க்கறது எல்லாமே நம்ம காதல விழுகிறது இல்ல. நமக்கு எது தேவையானதோ அதை மட்டும் தான் நான் எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஃபில்டரிங் சிஸ்டம். நம்முடைய மனதுக்குள்ள நம்ம பாடியில இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. நீ கேட்டாலும் பார்த்தாலும் முகர்ந்தாலும் சுவைத்தாலும் தொட்டாலும் இது எல்லாத்துக்குமே இந்த உறுப்புகள் எதை செஞ்சாலும் நீ எதை விரும்புகிறாயோ அது மட்டும்தான் உள்ளது. அல்லது ஏற்கனவே அது பரிச்சயமானதாக இருக்க வேண்டும். நம்ம பையன் திடீர்னு எவ்வளவு கூட்டத்தில் என்னென்ன சத்தம் போட்டால் உடனே காதல் விழுவோம், என் புள்ள சவுண்டு மாதிரி இருக்க அதுக்காக. எவ்வளவோ பெரிய கூட்டத்திலையும் வீட்டுக்காரமா கூட்டுச்சுன்னா தானா நல்லா காதல் விடும், ஆனா கேட்காத மாதிரி போவார், அது வேற பிரச்சனை. கேட்டக்கூடாதுங்கிறதுக்கு கேட்டக்கூடாதுங்கிறது இங்க இல்ல, காதல உழுவுமா இல்லையான்னா உழுவும். அப்ப உனக்கு பிடித்த விஷயங்கள் மட்டும்தான் உழவும், மத்ததெல்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த பில்டரேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் வெளியிதழு. காது எடுத்துக் கொள்வதில்லை, கண் பார்த்துக் கொள்வதில்லை. அதுல இன்னும் சொல்லும் போது அவன் சொன்னா அதுக்கு மூணு பார்ட்டா பிடிச்சு சொல்றான். ஒன்னாவது டெலிட், மூன்றாவது ரெண்டாவது டிசோர்ட், மூன்றாவது ஜென்ரலைஸ். இப்படி மூணு விதமான அந்த என்ன சொல்றது, நம்ம ஊர்ல இந்த மாவு அரைக்கும் போது அந்த மிஷின்ல அந்த திரையை போடுவான் இல்லையா, என்னது இந்த மாவு அரைக்கிற எவ்வளவு பெருசு நமக்கு வேணுமோ அது மாதிரி வெளியே உழுவுறதுக்கு அந்த அரைக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு ஃபில்டர் அந்த திரையை வந்து அப்படி போட்டுக்கிதான் மனசு. சிலது டெலிட்டே பண்ணிருமா, உள்ளே விடாதான் போய் இது தேவையே இல்லைன்னு அதுவே முடிவு பண்ணி இது வேண்டான்றமா. இன்ன சிலத அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா டிஸ்டார்ட் அப்படிங்கிறான். டிஸ்டார்ட் அப்படின்னு சொன்னா திரித்து காண்பிப்பது, வேறாக அல்லது இன்னொன்றாக பார்ப்பது அப்படி சொல்லுது இல்லை, அதே மாதிரி மனசு காட்டுமா. மூன்றாவது ஜென்ரலைஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று தத்துவங்களையும் அதுல சொல்றான். இதுல முதலாவது விஷயம் என்னன்னா எது சர்வைவலிட்டிக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ, என் வாழ்க்கைக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ, அல்லது எது நமக்கு பிடிக்குமோ, முக்கியமான செய்தி அங்கே தான், எது நாம் விரும்புவோமோ அது நம் கண்ணில் படும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்ல. நம்ம இங்கேருந்து வெளியூருக்கு எங்கேயாவது போறோம், ஒரு பொருள் வாங்கணும்னு பிரியப்படுறோம், அல்லது ஒரு கார் வாங்கணும்னு பிரியப்படுறோம்னா சும்மா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த காரா கண்ணில் படும். இவன் சொல்லுவான், ஏடா இவ்வளவு கார், இவ்வளவு கார் இப்ப வாங்கியிருக்கேன் இவ்வளவு பூசானா, அது எப்போதும் ஓடிக்கிட்டு இருக்குது, அது எப்போதும் அந்த கார்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவருடைய இன்டென்ஷன், இவருடைய சிந்தனை அந்த பொருள் மீது பதிந்ததனால் என்ன செய்யறாருன்னா தேட தேட அந்த பொருட்கள் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், உன் இன்டென்ஷனை மாத்துங்கறான். அந்த உள்ள உள்ள அந்த ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, NLP-ல நான் சொல்லுவேன். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு குறைச்சலா ஒரு 5000 ரூபாய், ரொம்ப கம்மியா கூட போனா ஒரு 25000 ரூபாயில இருந்து 50000 ரூபாய் வரையும் கேக்குறான் இந்த கோர்ஸுக்கு. அஜர்த்து உங்களுக்கு ஓசல சொல்லி தர்றாரு, அஜர்த்துங்க சொல்லி தர்றாரு, அல்லாஹ் ஓசல சொல்லி தர்றான். இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இவ்வளவுதெல்லாம் ஃபில்டரிங் அல்லாஹ் சொல்றான். அந்த ஃபில்டர் சிஸ்டம் தாண்டா அந்த அபுசாருங்கிறது. நீ போடுற வலையே நீ உனக்கு போடும் போதும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு போடும் போதும் அதை நல்ல தெளிவாக இந்த செய்தியை சொல்லி அந்த வலையை மாட்டி விட்டுட்ட அப்படின்னு சொன்னா அது எதிர்த்தாப்புல எது வந்தாலுமே பார்க்காது. அப்போ ஒரு செய்தி உள்ள போய் உட்கார்ந்து அந்த தாட் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அது அந்த அபுசாருக்கு போயிடுச்சுன்னா உடனே அது டேட்டாவை போட்டுக்கிட்டே இருக்கும். இவள மாதிரி கண்ணுள்ளவளை எங்கெல்லாம் பார்த்த கொடுக்கும் மூளை, இவள மாதிரி லிப்ஸ் உள்ளவளை எங்கெல்லாம் பார்த்தா கொடுக்கும், இவள மாதிரி அழகானவ வேற எங்கெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா, அல்லது இவள்கிட்ட என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அத்தனையும் உள்ள பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே டேட்டா அப்படியே வச்சுக்கும், மாறி மாறி அது உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அது கொடுத்துச்சுன்னா அது கடைசியிலே போய் நிப்பாட்டுகிற இடம் அது ஜினாவாக இருக்கும். செய்தி அங்க அதுதான், அது கடைசியில போய் அங்கதான் விடும். இதுல கூடுதலாக ஒரு இமாம் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, அதை பார்த்துட்டு கொஞ்சம் இந்த இமாம் மாரிஃபுல் குர்ஆனுடைய ஆசிரியர் மௌலானா தக்கி உஸ்மானி, பாகிஸ்தானுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிற மௌலானா அல்லாமா தக்கி உஸ்மானி சாப் அந்த தன்னுடைய கிதாபில் எழுதுறாங்க. அதாவது ஒரு மனிதன் இது போன்ற மனோநிலைகளில் போனான் என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஒரு தவறான பார்வை அல்லது ஒரு தவறான படம் உள்ள போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதை பத்தியே சிந்திக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா அந்த பாடியினுடைய எல்லா பகுதிகளும் அதுக்கு வேலை செய்யும். இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு சினிமா மியூசிக் கேட்கிறாரு, எங்கேயோ கேட்டது எப்போ கேட்டது, அவர் கேட்கிற நேரத்தில் இருந்த அந்த மனோநிலை, அவர் யார் கூட இருந்தார் அல்லது எந்த சுச்சுவேஷனில் இருந்தார் அது அப்படியே அந்த மனசு கொண்டு வந்துடுது. ரொம்ப ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் அல்லது ரொம்ப சந்தோஷமான ஒரு இடத்துல அது கேட்டிருந்தா அந்த 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 மூடு அப்படியே வந்துருது. வந்து தானா கையாடு, தானா காலாடு, ஆடுதா இல்லையா? சினிமா எங்க இருந்தாலும் தாளம் அப்படி போடுறார். இவருக்கு இவரு நீ என்ன பெரிய இசை வித்வானான்னு கேட்டா ஒரு மண்ணும் தெரியாது, அது வேற பிரச்சனை. ஆனாலும் கை இப்படி நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஸ்மெல்லு, எப்பயோ போட்ட அத்தரு. அது அது போட்ட அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. எவனாவது ஒருத்தன் பள்ளியாசல்ல போட்டான்னா உடனே மென்டலி அவன் அங்க போயிடுறான். அத்தர் சூப்பர் அத்தர், யாருங்க போட்டிருக்கா, இது எங்கெங்க வாங்கினீங்க, இது எவ்வளவு ரூபாய்க்கு கேட்கறமா இல்லையா, ஒரு சாதாரண. இப்ப உடனே என்ன செஞ்சிடனா உடல் முழுக்க அவர் அனுபவிக்கிற அந்த செய்தி பரவி போய்விடுகிறது. இப்ப அல்லாமா இந்த கிதாப்ல எழுதும் போது அவர் எழுதுறாரு, இப்ப இந்த பார்வை ஒரு தவறான ஒரு ஹராமான பார்வையாக இருந்தால், அவனுடைய இச்சையை தூண்டுகிற ஒரு பார்வையாக இருந்தால், அதனுடைய கடைசி எண்டு எது தெரியுமா, அவனுடைய கிட்னியிலிருந்து கீழே அவனுடைய ஸ்பெர்ம் இறங்கிடும் எழுதுறார். இது செஞ்ச உடனே கை எப்படி ஆடிச்சு, கால் எப்படி ஆடிச்சோ, அதே மாதிரி இந்த பார்வைக்குரிய இந்த நிகழ்வு, இதனுடைய இம்பாக்ட், இதனுடைய முடிவு, ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, அந்த பார்வையின் மூலமாக அவனுடைய கிட்னி என்ன செஞ்சிடும்னா, அவனுடைய அடுத்த நிலைக்காக வேண்டி அவனுடைய அந்த விந்துக்களை அந்த இதை கீழே இறக்கிடும். இறங்கின விந்து திரும்ப ஏறாது. இங்க உள்ள சிரமமே அதுதான். இது இட் இஸ் எ ப்ரூவ். அப்ப இறங்கிருச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் அது வெளியாக வேண்டும். அப்ப இட் லீட்ஸ் டு ஹராம் அப்படின்னு எழுதுறாங்க. ஒன்னு அது மனைவி அல்லாத அல்லது வேறு சுய இன்பம், ஏதாவது ஒரு வகையில் அது வெளியேறுகிற போது அது ஹராமாக தவிர வேறு வகையில் வெளியே. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி ஔது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி, யா அல்லாஹ், இந்த பார்வையை பார்த்து விட்டு என் மனதில் எழுதி வைக்கிற, அதை டேட்டாவா உள்ள கோர்த்து கொள்ளுகிற அந்த நஃப்ஸினுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பது. ஒமின் சர்ரி பசரி, ஒமின் சர்ரி சம்மை, பார்வையால் கேள்வியால் இது போன்ற இந்த செக்ஷுவல் இன்பங்களை என்னுடைய உடலில் தூண்டுகிற அந்த நிலையை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகா, ஐ சரண்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஏன் அப்படின்னு சொன்னா கடைசியில சொன்னாங்க, ஒமின் ஷர்ரி மணிஜி. நேத்து ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், அஜரத் இந்த இதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேடுறது எதுக்குன்னு விளங்குது, கண்ணையால பாதுகாரு, காதை பாதுகாரு, நப்ச பாதுகாருன்னு கேட்கிறாரு. அல்ல பெருமானார் கேட்க சொன்னாங்க, கடைசியிலே சொன்னாங்க, யா அல்லாஹ் என் இந்திரியத்தினுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாருனாங்க, அது என்ன தீங்கு செய்யும்? புரியாத ஒரு செய்தி தானே, என்னுடைய ஸ்பெர்மினுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாரு, அதுல என்ன ஸ்பெர்ம் எல்லாம் ஏற்பட போற தீங்கு என்ன, ஒன்னும் குழந்தை தண்டை ஒண்ணு உண்டாகும். இங்க எழுதுறான், இறங்கிருச்சுன்னா எப்படியாவது உன்னை உன் உடம்பிலிருந்து அது வெளியேற்ற வைக்கும், அது ஹராமில் கொண்டு போய் நிப்பாட்டும், அது எந்த ரீதியாக இருந்தாலும் சரி. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், அதனுடைய ஆரம்ப த கேட் வேகம் வேகம் இருக்கிற அந்த பார்வைக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடை போடுங்கள். நீ போட்டானா அதுக்குரிய பகரத்தை நான் தர்றேன், அந்த விபச்சாரத்திலிருந்து நீ பாதுகாக்கப்படுவாய். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பார்வை அப்படிங்கிறது இது உனக்கு மட்டும் அசிங்கம் அல்ல. இப்போ ஒருத்தர் போறாரு, அடுத்த வீட்டில் இருக்காரு, அடுப்பாங்களை தெரியுது, இல்லை அங்கே உள்ள பெண்கள் இருக்காங்க, வந்திருக்கிற ஒரு விருந்தாளி பார்க்கறாரு ஒரு மாதிரி, வீட்டுக்காரர் சங்கோஜமாக இருப்பார், அவருக்கு சிரமமாக இருக்கும், என்ன இப்படி இருக்காரு, அவர்கிட்ட இவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும், அங்கே வீட்டுக்குள்ளே பார்க்காதீங்க அப்படி சொல்ல முடியுமா, அவனுக்கா எருவ மாடு மாதிரி இருக்கியாடா, உனக்கு அறிவு வேணுமாடான்னு அவனுக்கு அல்ல அறிவு வரணும். இப்போ இது உனக்கு மட்டும் சிரமம் அல்ல, இருக்கிறவர்களையும் சிரமப்படுத்துகிற ஒரு காரியம். அதனால ஒரு சொசைட்டி வளரணும்னா, அந்த கிதாபில் ஒரு இமாம் எழுதும் போது, எந்த நாடும் இதை சட்டமாக்க முடியாது, இந்தியாவில் இப்படிலாம் நீ பார்க்க கூடாதியா, யாராவது சட்டம் எழுத முடியுமா, அப்ப பாக்குறவன்லாம் பிடிச்சி செய்யல. இன்னைக்கு அதை விட தாண்டி எதிரும் செய்யறானே, கண் இருந்தும் பார்த்தும் பார்க்காம போய்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு உள்ள நிலைகள்ல நல்ல நேர பார்த்துக்கிட்டே வந்தே பைக்கை மேல விடுறானே, நல்ல தெளிவா பார்த்துக்கிட்டே வர்றான். அந்த இப்ப நேத்து வரும்போது கார்ல தவிர நேரம் கொண்டு போய் நின்றுகிட்டு இருக்க ரெண்டு பேர் மேல விடுறான் பைக்கை. அவன் சொல்றான், அங்க நிக்கிறவன் என்ன கண் இருக்கா இல்லையா, ஓஹோ டாஸ்மார்க் போயிட்டு வரியோன்னு கேட்கறான் அவன், அங்க நிக்கிறவன் அப்படித்தான நிலைமை இருக்கு. நான் இது சொன்னா என்னன்னு தெரியல, இந்த ரமலான் முடிஞ்சவன ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க மதுரையில, அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஊர் கிராமம், அங்கிருந்து மதுரையிலேருந்து அந்த திருமங்கலம் போய் அந்த ஊருக்கு போறேன், ஒவ்வொரு ஊரா அப்படி கேட்டு கேட்டு போய் அந்த ஊர்ல என்னடா டைம் ஆகிட்டு இருக்கேன், மதுரை தொழுவு போகணுமே டைம் ஆச்சுன்னு. அப்ப ஒருத்தர் வந்தார், அந்த ஊர் சொன்னார், அவரு சொன்னவரு சின்ன ஊர், அதிர்த்து வேகமா போயிட்டீங்கன்னா ஊரை கிராஸ் பண்ணிடுவீங்க, கார்ல மெதுவாவே போங்க, நான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்த்தலாம். அப்ப ஒருத்தர் வந்தாருன்னு நிப்பாட்டி கேட்டேன், அந்த ஊர் எங்க இருக்கு? அவன் சொல்றான் 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, 2 கிலோமீட்டர் தான். மெதுவா போனீங்கன்னா 2வது கிலோமீட்டர்ல அந்த ஊரு. தயவு செஞ்சு என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்காதன்ட்டு போறான். எனக்கு கொஞ்ச நேரம் புரியவே இல்லை, எதுக்கு என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்காதன்ட்டு போறான்னு எனக்கு விளங்கவே இல்லை. பக்கத்துல உட்கார்ந்தவர்கிட்ட கேட்டேன், இவர் என்ன சொல்றாருன்னு புரியல. அவரை மாதிரி ஆள்கிட்ட நீங்க கேட்க கூடாதாங்க, நான் திரும்பாவேன். ஏன்டா இவர் மாதிரி ஆள்கிட்ட கேட்க கூடாதுன்னு? அப்புறம் கொஞ்ச தூரம் போய் தான் எங்க ரெண்டு பேருக்குமே விளங்குச்சு. அவன் ஆளு அங்கேருந்து வர்றான், அவன் ஏதோ நல்ல மனுஷன் போலுக்கு, அது அடிச்சிருந்தாலும் தெளிவா இருக்கான் பாருங்க. அதுலயும் அந்த போதையிலையும் தெளிவா இருந்து பேசுறான், என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்காதையா வேற ரூட்டை காட்டிடுவாங்கிறான். திரும்பி போன்னு சொன்னாலும் சொல்லலாம்ல, மாறி வந்துட்டையா, திரும்பி இங்கிருந்து 2 கிலோமீட்டர் போயானா நம்ம வந்ததுன்னு ஆகணும், வேற என்ன செய்ய முடியும்? அப்ப பார்வைகள்லாம் இருக்கு. அதனாலதான் சொன்னா இது ஒரு போதைன்னா, இந்த பார்வை செக்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஒரு போதை. அழகா அல்லாஹ் என்ன செஞ்சானா, அதனுடைய சபப் காரணத்தை சொல்லிவிட்டு அதனுடைய எண்ட் ரிசல்ட் உடனே சொல்றான், இதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும். அப்ப இதை காலி பண்ணல அப்படின்னு சொன்னா, அல்லது இதை கரெக்ட் பண்ணலன்னா, இந்த ஏரியாவை உங்களால கரெக்ட் பண்ணவே முடியாது. சகோதரர்களே, ரொம்ப பெரிய கை சேதமான விஷயம். இன்றைக்கு ஹராம்கள் எங்கெங்கயோ இருப்பதல்ல, நம்ம போன்ல நம்ம கையிலே வச்சுக்கிட்டு சுத்துறோம். நம்முடைய குழந்தைகள் பார்ப்பதற்கு எல்லா வகையிலும் வீடாக இருக்கிறது. அவர்கள் அந்த காலம், அந்த அதாவது அவர்களுடைய அந்த வாலிப பருவமும் இருக்கிறது அவர்களிடத்தில் கையிலேயே. மிகப்பெரிய கேடு, அது எங்க போய் விடும் அப்படிங்கிறது தெரியாது. நான் பசங்கள்ட்ட அடிக்கடி சொல்ற ஒண்ணு, இது வந்து இருக்கிறதே இவன் சம்பாதிப்பதற்காக வேண்டி, உங்களை இம்பார்ட்டன்ட் ஆக்குறதுக்காக வேண்டி சில பேர் செய்து அதன் மூலமா சம்பாதிப்பவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். கிறுக்கு போய நீ அனுபவிக்க தெரியாம வாழ்க்கையில் அதோட தொலைஞ்சு போற. அல்லாஹ் இதுல இன்னொரு இமாம் எழுதும் போது எழுதினாரு, அந்த இமாம் தஃப்ஸீர்ல எழுதுறாரு, எவன் ஒருவன் பார்வையை பாதுகாக்கிறானோ அவனுக்கு அல்லாஹு தாலா அந்த வாழ்க்கையினுடைய இன்பங்களை ஆக்கி தருவான். இதுக்கு இப்படியும் ஒரு தஃப்ஸீர். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே அதுதான், கண்ணு அலைய விடுறது வரையும் விட்டுறான், எல்லாமே முடிஞ்சு போகுது. இடையில நான் அடிக்கடி சொல்றது, ஒரு தடவை ஒரு நியூடான அல்லது ஒரு கேவலமான ஒரு படத்தை பார்த்தால், தயவு செஞ்சு என்னடா பள்ளியாசல உட்காந்து இப்படி எல்லாம் பேசுறாரு, போர்னோகிராபியை பத்தி பேசுறாரேன்னு தப்பா நினைக்க வேணாம். என்ன சில அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு, நீ விபச்சாரம் விபச்சாரம் பேசுறீங்களா, அதனாலதான் நாங்க வரலன்னாரு ஒருத்தர். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் குரான்ல, அஜர்த்தே ஓவாதுறாரு தொழுவையில, இத அஸ்ஸானி இந்த விபச்சாரம் பயல்களை கல்லால் அடிங்கிறாரு, தொழுவாம வெளியே போயிருவோமா? தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த போர்னோகிராபி பார்க்கக்கூடியவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், 20 தடவை இன்டர் கோர்ஸ் பண்ணா என்ன எனர்ஜி லாஸ் ஆகுமோ ஒரு பார்வையில போகுதுங்கிறான். நீங்க ப்ரூவ் பண்றான் எல்லாத்தையுமே ஒரு பார்வையில. அதனாலதானே பெருமானார் சொன்னாங்க, இந்த லத்தத்து மட்டுமில்ல அந்த லத்தத்தும் போய் தொலையும். குடும்பமான வாழ்க்கையில உன்னுடைய மனைவியாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து தந்து வாழுங்கும் போது வாழ தெரியாது. எத்தனை வந்து கருதரிப்பு மையங்கள், எத்தனை முடியாத மையங்கள், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? செருப்பை கழட்டி அடிக்கிறாள். அப்ப அழுது யாருக்கு பிரயோஜனம்? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இல்லைங்கிறான். வாழுகிற காலத்தில் நம்ம அதனாலதான் அல்லாஹு சொன்னா, இதை நீ பாதுகாத்தால் உன்னுடைய திருமண பந்தத்தில் சுகமான ஒரு வாழ்க்கையை தருவேன். அந்த வாழ்க்கைக்கு ஈடாக இன்னொன்று கிடைக்காது, நீங்க அப்படியே அனுபவிப்ப. ஏன் அப்படின்னு கேட்டா பெருமானார் சொல்லுவார்கள், சுவனத்தில் கூட ஹூர்லின்களுக்கு தலைவர்களாக உங்களுடைய மனைவிகள் தான் இருப்பார்கள். அங்க அந்த சுகத்தை விட மனைவி சுகம்தான் பெருசுங்கிறான். அப்ப இது அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது. அந்த அஸ்பாபுகளுடைய விஷயத்தில் அல்லாஹு காட்டுகிற நெருக்கடி இருக்கிறது. அந்த காரணங்களை எடுக்காட்டி காரியங்களை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சார். 5 விளையாதது 50 விளையாதுங்கிறான். அதனால உங்களுடைய கண்ணை பாதுகாருங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை அல்லாஹு பாதுகாத்துக் கொள்வான். நீங்க இது பாதுகாத்தீங்கன்னா, இதுல ஷருத் என்ற ஒரு வார்த்தைக்கும் சொல்லுகிறார்கள், நீ அதை செஞ்சா அல்லாஹ் சொல்றான் இதுக்கு நான் வந்து கேரண்டி, நீ அதை செய்யல அப்படின்னு சொன்னா ஐ எம் நாட் கேரண்டி, நான் அதுக்கு ஐ நாட் கிவ் கேரண்டிஸ், அதுக்கு என்னுடைய பொறுப்பு அல்ல. அப்ப நீ தெருல நின்று அழ வேண்டியதான். இது வெறும் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் சேர்த்தேன், பின்னாடி அது வருது சொல்றான். அதனால இந்த ரெண்டும் இருக்கிறதே, பார்வையை பாதுகாப்பதன் மூலமாக மட்டுமே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த நாடும் இதை சட்டமாக ஆக்க முடியாது, ஆனால் இஸ்லாம் இதை ஹராமாக ஆக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட பார்வைகள் ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது வெறும் பெண் மட்டும் என்றல்ல, எதெல்லாம் இவனுடைய சிந்தனையை இச்சைக்கு காரணமாகும். ஒரு பையன் கேட்கும் போதுதான் கேட்டாரு, ஹஜ்ரத் நேரடியாக பெண்ணை பார்க்கறது என்ன ஹராம், இதுல வாட்ஸ்அப்ல பாக்குறது பார்ப்பதற்குரிய நிலைமைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். முதல் அனுமதி, முதல் பார்வை அனுமதி, அது மட்டும் தான் இஸ்லாம் சொல்லியிருக்கு. இரண்டாவது பார்வை பாவமும் குற்றமும். அப்ப இந்த பார்வையை இப்ப வந்து ஒருத்தர் ஒரு பேஸ்புக்லயோ அல்லது ஒரு ட்விட்டர்லயோ அல்லது ஒரு வீடியோலையோ அல்லது ஒரு யூடியூப்லயோ பார்த்தா இதனுடைய ஹுக்கம் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, அது ரெண்டு பாவம், அது ரெண்டு பாவம். என்ன கேட்டா, முன்னால் இருக்கிற நேரத்தில் கூட ஒரு பெண்ணை பார்த்தால் அவ செருப்பு கழட்டி அடிச்சிடலாம். ஒரு ஏண்டா பாத்துக்கிட்டே இருக்க கேப்பால்ல, ஏண்டா என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்னு. ஆனா தனிமையில் அது போன்ற நேரங்களில் அந்த அந்த உரையாடல்களும் அந்த சிந்தனைகளும் மொத்தமாக அவனை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால அது பக்கத்தில் கூட, அந்த சிந்தனையின் பக்கத்தில் கூட நீங்கள் போக வேண்டாம். முடிஞ்ச அளவு நம்முடைய குழந்தைகளை இதை விட்டு பாதுகாப்பது. நம்ம அப்படிலாம் போன் வாங்கி கொடுத்தலாம் உங்க பிள்ளைகளை ஒன்னும் சாதிச்சிடாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சொர்க்கவாதியாக ஆக்க வேண்டுமானால் அப்படிலாம் அறிவில்லாமல் போகவும் மாட்டான். இந்த உலகத்தில் யாருடைய ரிஸ்கையும் அல்லாஹ் யார் கையிலும் எழுதவில்லை. ரிஸ்க்கும் மரணமும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. யாராவது முடிவு பண்ண முடியுமா, ஏன் மரணம் இப்படி தாண்டான், நீ பிறந்த அன்னைக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதிட்டான் இது லாரி தான்னு யார் மாத்த முடியும். பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டான் இது ஐசியூ தான், பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டான் இவர் வீட்டில் படுத்து மனைவி மக்களுக்கெல்லாம் செலாம் சொல்லிவிட்டு பாய் பாய் காட்டிட்டு தான் போவான்னு. யாராலும் மரணத்தை எப்படி மறுக்க முடியாதோ, ரிஸ்க்கையும் எவனாலும் தடுக்க முடியாது, எவனாலும் தடுக்க முடியாது. அப்படி ரிஸ்க் எல்லாம் அறிவின் மீதுதான் நின்றிருந்தால் இன்றைக்கு உலகத்தின் பணக்காரர்கள் அழிவாதிகளாக இருந்திருப்பார்கள். பூரா பயலும் முட்டா பயலா தான் இருக்கான், அவன்கிட்ட வேலை செய்யறவன் தான் அறிவாளியா இருக்கான். அதனால ரிஸ்க் நீ அதை பத்தி என் புள்ள இப்படி ஆயிருவானா நீங்க கவலைப்பட வேணாம். பிள்ளையை நீங்கள் பாதுகாப்பாக வளர்த்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற செல்வத்தில் பரக்கத் கொஞ்சமா இருக்கும், நிறைவா வாழ்வாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க, எந்த நோயும் இருக்காது, எந்த சண்டை சச்சனும் இருக்காது. மனைவியும் கணவனும் அவ்வளவு அழகாக வாழுகிற ஒரு சந்ததிகளை நீங்கள் உருவாக்க நினைத்தால் இந்த செய்தியை நீங்கள் கண்டிப்பாக, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நீங்களோ உங்கள் மனைவிகளோ, இதை செய்யாத வரை அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. குர்ஆன் என்பது இம்ப்ளிமெண்டேஷன், செஞ்சு பார்த்து அனுபவிக்கிறது தான். நாம செஞ்சு பார்த்து அனுபவிச்சுக்கிறது தான். அல்லாஹ் இதற்கு தருகிற வாக்குறுதிகளை தொழுகைக்கு தரவில்லை. நல்ல ஒரு செய்தி வழங்கிக்கணும், ஏன் தொழுகைக்கு தரல, நீ தொழுதா உனக்கு தகுதியை கொடுப்பேன்னு அல்லாஹ் எங்கேயும் சொல்லல. ஆனா இதுக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் உடனே சொல்றான், அடுத்த அந்த வசனம் முடிய தாலிக்கு அஸ்காலகும் எந்த பொறுப்பை நான் நபியினிடத்திலே தந்து ஏகத்துவத்தை சொல்லி அந்த மக்களை அழைத்து அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் நபியே என்று எந்த தஸ்கியத்தை குறித்து நபியினுடைய கடமையாக ஆக்கினேனோ அந்த கடமையை நான் பார்வையில் ஒழித்து வைத்திருக்கிறேன். நீங்க தொழுதீங்கன்னா தஸ்கிய தாப்பீங்களா தெரியாது. பார்வையை மூடினால் உன்னுடைய மனச்சுத்தமாகும். இங்கிருந்து திஸ் இஸ் த கேட்வே. ஏன் அப்படின்னு கேட்டா, அதனாலதான் அல்ல முதல்ல சொல்லிட்டான், லில் முஃமினீன, தன்னை சீர்திருத்திக் கொள்ளுவ நினைக்கிறவர்களை தவிர மற்றவர்களால் இது முடியாது. என்ன நானே நான் சொன்னேன்ல, அந்த ஃபில்ட்ரேஷன் இருக்கிறது அல்லவா, அந்த இன்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், அதை போட்டு நான் என்ன மூடிக்கணும், நான் என்ன பாதுகாக்கணும், என் ஈமான் எனக்கு கிடைக்கணும், நான் அல்லாஹ்வினுடைய அந்த நிலையை என்னுடைய கண்கள் காணுவதற்கு இன்றைக்கு அல்லாஹ் சொன்ன வழியில் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது இருந்தா மட்டும்தான் முடியும். இன்னொரு செய்தியும் சில இடங்களில சேர்த்து எழுதுகிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும் என்று யாராவது ஆசித்தால், கனவுல காண்றதுக்கு பெருமானாரை எத்தனையோ பேர் காண்றாங்க, இந்த கண்கள் ஹராம்களை பார்த்தால் சத்தியமாக நிச்சயமாக அந்த நசீபே கிடைக்காதுன்னு எழுதுறான். நாங்க இப்படி எல்லாம் செய்வோம் ஆனா எங்களுக்கு அந்த எப்படி கிடைக்கும், இட் இஸ் நாட் ரியல். எழுதிவிட்டு ஒரு வசனத்தில் எழுதுகிறார்கள், முன்னாடியே அல்லாஹ் சொன்னான், நீ எப்படி இருக்கிறாயோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உன் மனைவி. நீ நான் இதெல்லாம் பண்ணுவேன், என் மனைவி 100% சுத்தமா இருக்கணும், நடக்காதுங்க. அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, என் மனைவி சுத்தமாக இருக்க வேண்டுமா, நான் சுத்தமாக. இதை ஒரு பையன்ட்ட சொன்னோன்னு சொல்றான், ரொம்ப லேட்டா இதை கேட்டேன். ஒரு மாணவர்கிட்ட இதை கிளாஸ்ல சொல்லிட்டு சொல்றேன், அப்பன்னா நான் இன்னைக்கு எனக்கு அதுதான் சார் முக்கியம், அந்த அவுட்புட். எனக்கு எது தேவையோ அதுதானே ஒரு மனுஷன் முக்கியமா எடுத்துக்குவான், மத்தது அவன் மனசுல ஏறுமா? ஏறாது. அவனுக்கு எது தேவையோ அதுதான் முன்னாடி வந்து நிற்கும். எனக்கு கடை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதன் மூலமாக காசு வரும் அப்படிங்கக்கூடிய அந்த சிந்தனையில தானே இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இவ்வளவு பேர் இதுல பல பேர் அடிக்கடி வரக்கூடிய இருந்தவர்கள், அதிகபட்சமா அடிக்கடி வரீங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி துபாயில 600 பேர் வருவான். என்ன நோக்கம்? எனக்கு இவர் பேசுறதுனால இவருக்கா, எனக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என் வாழ்க்கையிலே கிடைத்து விட்டால் நாளைக்கு அல்லாஹுக்கும் என் கபருக்கும் இது கிடைச்சிருச்சுன்னா அதை விட எனக்கு விக்டரி வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய வெற்றி வேற எதுலையுமே இல்லையே. இவர் வாட்டுக்கு பேசுவார், பேசிட்டு போவார். இதனால எனக்கு கிடைக்கிற நன்மைங்கிறதுனால வந்து உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னா போயான்ட்டு நம்ம பாட்டுக்கு வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போமே. 600 பேர் அந்த ஊர்ல வருவாங்க, ஆச்சரியமா இருக்கும். இதே ஒரே நோக்கம் தான். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன? தாலிக்கும் தாலிக்க அஸ்காலகும். உன்னே சொல்லிட்டு அல்லாஹ் அது சொல்றான், உங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும்னா இது மட்டும்தான் வழி. இதை மட்டும் நீங்கள் செய்தாலே நானே உங்களை பரிசுத்தவான்களாக ஆக்குவேன். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்கன்னு, நான் எல்லாத்தையும் செய்வேன் நீ செஞ்சாலும் உங்களுக்குரிய அந்த உள்ரங்கமான பரிசுத்தம் என்பது கிடைக்காது. இத எழுதி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா இந்த ஒரே ஆயத்துல மேல 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 பரிசுத்தத்தை பத்தி எல்லாம் பேசுறான். தொழுகையில கூட எல்லாம் இப்படி பேசல, இந்த வாக்குறுதிகளை தரல. மேல அல்லாஹ் சொல்றான், சைத்தானை குறித்து பேசுகிறல்ல, கிட்டத்தட்ட 3-4 ஆயத்துல உடனே பக்கத்துல பக்கத்துல எல்லாம் சொல்றான். உங்களுக்கு தசுக்கியத்து வேணுமா? உளச்சுத்தம் வேணுமா? உங்களுடைய தொழுகையின் டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? அது அல்வா மாதிரி சார். ஜக்காத் கொடுக்கறது லட்டு சாப்பிடுறது மாதிரி, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குல்ல. அல்வாவும் லட்டும் ஒண்ணா, எவன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டானே. ஆப்பிளும் ஆரஞ்சும் ஒண்ணா. அப்ப அல்லாஹ் கேக்குறான், தொழுகையினுடைய டேஸ்ட் தனி, ஹஜ்ஜினுடைய டேஸ்ட் அது தனி. தாலிக்கே இந்த இடத்துல சொன்னாங்க, தாலிக்கேனா தட்டுன்னு அர்த்தம், ஹாதான்னா திஸ்ன்னு அர்த்தம். இது ஒரு பக்கத்தில் உள்ளதை சொல்றதுக்கு ஹாதான்னு சொல்லுவாங்க. தாலிக்கேனா அது, அது உங்களுக்கு உங்களுடைய உளச்சுத்தத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும். ஏன் அதுன்னு சொன்னான்? ஏன் இது நல்லா சொல்லியிருக்காங்க, இந்த பார்க்கறதுன்ட்டு சொல்லிட்டு உடனே இது உங்களுக்கு உளச்சுத்தத்தை கொண்டு, ஏன் சொல்லல? நான் அடிக்கடி சொல்றேன், குரானுக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு. அல்லாஹ் சொல்றான், ஒரு விஷயத்தை வெயிட்டேஜ் கொடுத்து பேசும்போது அல்லாஹ் திடீர்னு நீங்க பேசிக்கிட்டு திடீர்னு வேற இடத்த பார்த்து பேசுவான். ஏங்க அது இருக்குல்லங்க, யாராலையும் செய்ய முடியாது. ஒரு மிகப்பெரிய செய்தியை குறித்து பேசுகிற போது மனுஷன் பொதுவா என்ன சொல்றான்? அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம்ங்க சொல்றானா இல்லையா? அந்த மனோநிலை, அந்த சைக்காலஜி தெரிஞ்சு அல்லாஹ் சொல்றான், தாலிக் அப்படி இருப்பதற்கு அந்த உங்களுடைய பார்வைகளை பேணிக்கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்கிற அந்த நிலை இருக்கிறதல்லவா, அது அந்த வெயிட்டான நிலை. உங்களை சுத்தமா ஒரு வழியாக ஒரு அவுளியாவாக அல்லாஹ்விடத்திலே நெருக்கமான ஒரு மனிதராக ஆக்கி கொடுத்துரும். அதுக்கு நான் நேரம் காலம் எல்லாம் இல்லை, இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வெளியே போகும்போது நீ பார்க்கலன்னா உடனே ரிசல்ட். 5 வருஷம் தஹஜ்ஜத் தொழுதாதான் எனக்கு அப்படி ஒரு நன்மை கிடைக்கும். இல்ல, இன்னைக்கு நீ வெளியே போகும்போது ஒரு ஹராமான ஒரு செய்தி, ஒரு பெண்ணோ அல்லது ஏதோ ஒரு ஹராம், இஸ்லாம் தடுத்ததோ, எதை பார்க்க கூடாது என்று சொல்ற உடனே கண்ணை மூடுற. உடனே எல்லாம் சொல்றான், இதுக்கு பதிலாக நான் ஈமானை தந்துட்டேன், அந்த டேஸ்ட உடனே உணர வச்சுட்டேன். அது ரெடி கேஷ், இந்த காசை ரெடி லிக்யூடிட்டின்னு சொல்லுவான்ல, உடனே அப்படி கொடுத்து அந்த காசை கொடுத்து தங்கத்தை கொடுத்து எது வேண்டாலும் மாத்திக்கலாம் யார், அந்த தங்கம் மாதிரி. தாலிக்கு அஸ்காலகும். மேல சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், சைத்தானை பின்பற்றக்கூடியவர்களை குறித்து அல்லாஹு தஆலா பேசிட்டு அந்த இடத்துல சொல்லும் போதும் சொல்லுகிறான். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொன்னான், வீட்டிற்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டாம், தாலிக்கு அஸ்காலகும், அது உங்களை சுத்தப்படுத்தும். சைத்தானுடைய பாதையிலே போகக்கூடியவர்களை குறித்து அல்லாஹு தஆலா, மா ஜக்கா மின்கும் அஹதன் அபதா, ஒரு காலமும் யாரும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்ற மேம்போக்கான எண்ணத்தில் நீங்கள் இருந்துவிட வேண்டாம். யாராவது, அதாவது சுஹபத்தே சாலிஹ் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அதுக்கு இது எதிரானதல்ல. சுஹபத்தே சாலிஹ்னா நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிற போது அவர்கள் ரீதியான அந்த பண்புகள் அந்த நலவுகள் நமக்கு கிடைக்கும். பெருமானார் காலத்திலிருந்து எத்தனை சஹாபாக்களுடைய காலத்தில் அந்த சுஹபத் என்பதை என்ன, இன்னைக்கு சஹாபாக்களுடைய தரஜா இவ்வளோ பெருசு, அபூபக்கருடைய தரஜாவை ஒரு எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் அடைய முடியாது, அவருடைய காலின் தூசியை கூட அடைய முடியாது. ஏன்னா அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த, they are chosen by Allah, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூஹுகள். அப்ப இந்த சுஹ்பத் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. அபூபக்கர் மட்டுமல்ல, பெருமானாரை பார்த்த சாதாரண சஹாபியினுடைய ஒரு தரஜாவை கூட யாராலையும் அடைய முடியாது. அது அல்லாஹ் கொடுத்த நேமா, நேமா மின் அல்லாஹ். அப்ப சுஹ்பத் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த அசர் உண்டு. நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது இப்ப இந்த மஜ்லிஸ்ல வந்து உட்கார்றோம், இதற்கென்று ஒரு அசர் உண்டு, இந்த மஜ்லிஸுக்கென்று ஒரு அசர் உண்டு. அது நம்முடைய உள்ளத்தில் அது அந்த நூரை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா அல்லாஹுவினுடைய கலாம் இல்ல, இந்த இடத்துல நான் உட்கார்ந்து பேசல, யார் உட்கார்ந்து பேசினாலும் இந்த இம்பாக்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது இவருடைய காரியம் அல்ல, படைச்ச ரப்பினுடைய கலாம். முஸ்லீம்களுக்கு என்ன, இது காபிர்களையே அடித்து உதைத்து அவர்கள் மனதிலேயே ஆயிரம் மாற்றங்களை ஏற்படுத்திய வார்த்தை. காபிர் படிச்சாலே, இறைவனை மறுப்பவர் படிச்சாலே, அப்ப நம்ம படிச்சா கண்டிப்பா கண்டிப்பா அதனுடைய அந்த நூறானியத்தை அந்த மனிதன் சுவைக்காமல் இருக்க முடியாது. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல வருது, நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செய்தி வந்த உடனேயே ஈயாக்கும் ஜுலூஸ் அலத்துருக்காத். அன்னைக்கு அந்த சொல்லும் போது அந்த சஹாபிய சொன்னேன், அந்த ஃபதுலிபின் அப்பாஸ் என்று சொல்லுகிற அந்த தோழர் பின்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. வாகனத்துல ஒரு பெண் வந்து ஒரு மசாயில் கேட்டாங்க பெருமானார் இடத்துல. டக்குன்னு பெருமானார் பாக்குறாரு, இந்த பெண் வந்து அந்த பையனை பாக்குறா, அந்த பையன் வந்து இந்த பெண்ணை பாக்குறார். உடனே அவருடைய தாடையை பிடித்து, ஹதீஸ்ல வருது, ஹவ்வல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல ஷக்கிலாகர், அப்படி பிடிச்சு அப்படி அவரை திருப்பினாங்க, அவருடைய முகத்தை அப்படி திருப்பினாங்க. நீங்க பாக்க உங்க வயசு அப்படி, நான் நபியாக இருந்து அவங்க கேட்கிற கேள்விக்காக வேண்டி நான் நின்று கொண்டிருக்கிறேன், அதுல என்ன பார்வை இடையில்லைன்னு புடிச்சு திருப்பி. அப்ப இதே மாதிரி இந்த பார்வைகளுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குமோ அதெல்லாம் பெருமானர் தடுத்தாங்க. அதுல ஒண்ணு, அந்த காலத்துல எல்லாமே பிசினஸ் தான் சார். இங்க மக்காவை எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க இந்த பீப்புள் ஆஃப் ட்ரேடு, அங்க வேற எதுவுமே கிடையாது. மக்கா முழுக்க வியாபாரிகள் தான், நம்முடைய பிளட்ல ஓடுற ரத்தமும் வியாபார ரத்தம் தான். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிமை ரத்தமா மாத்திட்டான். எப்படி வேலை செய்யறதுங்கிறதுக்கு கல்லூரிகளை ஏற்படுத்தி ஆனா நல்ல அடிமையாக்கி, ஒரு பெரிய அடிமை எப்படி இருக்கணும், இந்த என்எல்பி ப்ரோக்ராம்லாம் சொன்னேன் இல்லையா நான், இதை எடுக்கிறதுக்கு காரணமே இவன் மேனேஜ்மெண்ட்டை எவ்வளவு அடிமையா இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம்லாம் சொல்லித்தருது. நீ எவ்வளவு எப்படிடா எவ்வளவு குனிய முடியும் ஒன்னாலன்னு கேட்கறான், தொப்ப நிறையா இருக்கா பாதியா குனிங்கிறான், இல்லைன்னா படுத்துக்கிடாங்கண்ணா. அந்த மேனேஜ்மெண்ட் வாசல்ல உன்னால சாவுற வரை உன்னை எவ்வளவு உறிஞ்ச முடியுமோ அது உறிஞ்சதுக்கு, திடீர்னு உன்னை தலைவாம்பா, தலைவா, யூ ஆர் த லீடர், லீடர்ஷிப் ப்ரோக்ராமா, இவன் எந்த கட்சிக்கு தலைவரா இல்ல அது கழகத்துக்கு தலைவரா இவன், ஆனா உருவாக்கும் அப்படி சொல்லி சொல்லி எப்படி அடிமையா இருக்கிறது அப்படிங்கிற அழகா. இது முழுக்க முழுக்க இது வியாபார பிளட், இது அதுல உள்ள பறக்கத்து இந்த நீட்டி சம்பளம் வாங்குறதுல இருக்கவே இருக்காது. அது ஒரு தனி பறக்கத்து அல்லாஹ் தஆலா, அதுல ஒரு தனி. அதனாலதான் காலம் காலமாக இந்த தமிழகத்தில் கூட இஸ்லாமியர்கள் பெறுவார் எத்தனை பள்ளிகள். ஏங்க இன்னைக்கு நினைச்சா ஒரு பள்ளியாசலை கட்டுறதுக்கு எத்தனை ஊர்ல போய் பிச்சை எடுக்கணும், எத்தனை ஊருக்கு பல்வெளியா போய் அந்த உட்டாவரு அஜர்த்து போறாரு, அவர் முத்தவள்ளி போறாரு, செக்ரட்டரி போறாரு, பணம் எழுதுற எல்லாருமே போறான் ஒரு பள்ளியாசை கட்டுறதுக்கு. இந்த அங்க பார்த்தா திருச்சியில இப்ப நான் வேலை செய்யற கல்லூரி கிட்டத்தட்ட 87 ஏக்கரை ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான், ஒரு ஆள் எழுதியிருக்கான் சொந்தமா குடுறா, இது முஸ்லீம்கள் எல்லாரும் படிக்கட்டும்டா வந்து, எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும். இந்த அதராம் பண்டத்துல அந்த ஆளு, அவர் ஒரு 100 ஏக்கர் அப்பா எழுதி வச்சிருக்காரு, காதர் மொய்தீன் சாபு, அவங்களுக்கு எல்லாம் எப்படி துவா செய்யாம நம்மளால இருக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பள்ளி அதில் தெருவா போய் திரட்டி 1 லட்சம் ரூபா, ஒரு 10 லட்சம் ரூபா, ஒரு 50 லட்சம் ரூபா கட்டுறது, ஒரு 100 ஏக்கரை தூக்கி நம்மால் கொடுத்துருக்கான், எந்த மனசு, அந்த வியாபார புத்தி, அந்த ரத்தம். இது காலம் காலமாக மக்கள், எனக்கு கொடுத்த செல்வம் இல்ல, இது என் செல்வம், இன்றைக்கு என் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நான் வாரி கொடுத்த அல்ல, என் பிள்ளைகளை பார்த்துக்குவான், இது பொது சொத்தாக இருக்கட்டும், பல பேர் அதை அனுபவிக்கட்டும், பல பேர் படிக்கட்டும், அதிலிருந்து காலம் காலமாக இந்த சமூகம் பிரயோஜனத்தை அடைந்தால் என் பிள்ளைகளுக்கு மட்டும் நன்மை இல்லை, என் கபருக்கும் வரும், என் கியாமத்துக்கும் வரும். பெருமானார் சொன்னார்களா இல்லையா, வேற எதுக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள், சுத்தமான வியாபாரிகள் நாளைக்கு நபிமார்களுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய தரஞ்சா. ஆனா மிம்பரி மின் நூர், நூறுல இருக்கக்கூடிய அந்த மிம்பர் மனாபெரும் மின்னூர், அந்த வியாபாரிகள் அதற்கு சிரமம் உண்டு, காசை போட்டு எடுக்க முடியுமா தெரியாது. ஆனா அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து செய்கிற அந்த நேர்மையான வியாபாரங்களை அல்லாஹ் ஒரு காலமும் விட்டுல, ஒவ்வொரு பைசா வரும் சுகமா அல்லாஹ் வாழ வைப்பான். அப்ப அந்த பிளட் இது அந்த ஆளுக பூரா அப்படியும், இங்க மதீனால பூரா விவசாய மக்கள், மக்கால பூரா அந்த மக்கள். அப்ப சொன்னாங்க ஈயாக்கும்பல் ஜுலூஸ் ஆலத்துருக்கார், தெருவுல தெருவு அங்கங்க சேர போட்டு உட்காரக்கூடிய இந்த பழக்கத்தை உங்களிடத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்க ரசூல்லா ஈயாக்கும் உங்களை ஒல் ஜுலூஸ் அல்ல துருக்காத் தெருல ஓரங்கள்ல அங்க இங்க இப்படி சேர போட்டு மொத்தமா உட்கார்றத உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அப்ப இந்த மக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மா லனா மின் புத் மா லனா புத் மின் மஜாலிசினா நத்தஹத்துஸ் யா ரசூலல்லாஹ், நாங்க எங்க உட்கார்ந்து அப்ப வியாபாரம் பண்றது? நாங்க நாலு பேர் பேசினாதான் வியாபாரம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் கரன்சி முறை இல்லை, பண்ட மாற்று முறை, கொடுத்துட்டு வாங்கிட்டு போறது. அவங்க வந்து பேசுவாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரு பக்கத்து கடைக்காரே வந்து சொல்லுவாரு, ஒருத்தன் வந்திருக்கான் அவனுக்கு இந்த பொருளை, நான் இந்த பொருளை உன்ட்ட எடுத்துக்கிறேன், பொருளை கொடுத்து பொருளை மாத்திர. இப்போ இது எங்களுக்கு கண்டிப்பாக தேவையே யார சொல்லல்லா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உட்காராதாங்கன்னாங்க ரசூல்லா, தெருலே உட்காராத, ரோட்லே உட்காராத. உடனே இது இன்றைக்கு கடைகளுக்கு பொருந்தும், வியாபார ஸ்தலங்களுக்கு பொருந்தும் இந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல வருது, உடனே பெருமானார் சொன்னாங்க, சரி நீங்க உண்மையான காரணங்களோடு நான் சொல்லுவதை நீங்கள் மறுத்தால், அபைத்தும் அப்படின்னு சொன்னா காரணங்களோடு ஒரு செய்தியை மறுக்கிறது. யாரும் சொல்ல இது எங்களுக்கு தேவையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுக்கு என்ன லிமிட்டேஷனோ நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள். நான் உடனே அந்த சஹாபா ஒமா ஹக்குஹு யார சூழல் கால் ஒமா ஹக்கு, அப்படின்னா அதுக்கு என்ன நாங்கள் கொடுக்கணும், அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் மீது என்ன? கால கல்புல் பசர், முதல் செய்தி கல்புல் பசர், நீங்கள் உங்கள் பார்வைகளை அந்த தெருக்களில் பேண வேண்டும், உங்கள் கடைகளில் உங்கள் பார்வைகளை பேண வேண்டும். என்ன சார் நடக்குது கடையில்? அதனால எவ்வளவு பெரிய சிரமங்களை கடை முதலாளிகள் அனுபவிக்கிறாங்க, கேட்டுக்கோங்க. பார்த்துருக்கீங்க கடையில் நிற்கிற பையனால, அவர் பேசுறதுனால, அந்த நம்பர்களை எடுத்து அவர் யூஸ் பண்றதுனால, தூரமால இங்கே நம்ம எவ்வளவு சிரமங்களை, அவங்களுக்கு முதலாளிக்கு எவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுக்குறான் வேலைக்காரன். இதை சொல்லிக்கூடியான் உன் பையனுக்கு சொல்லிக்கொடு, உன் கடையில வேலைக்கு நிக்கிறவனுக்கு சேர்த்து இதை சொல்லிக்கொடுல் பசர். கடைக்கு வேலைக்கு எடுப்பதாக இருந்தால் ஒரு மாற்று மத சகோதரனை கூட வேலைக்கு எடுத்தா நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க, ஏப்பா எங்களுடைய முறை இதுதான், நாங்க இப்படித்தான் இருக்கணும், அதனால நீங்க கடையில இருக்கும்போது இப்படித்தான் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. அவனுக்கு இதெல்லாம் இந்த சட்டங்களை சொல்லுவதை விட அது உன் வாழ்க்கையை லூஸ் ஆகிடும். உன் வாழ்க்கையில் நீ யூ ஆர் த லூசர் இன் யுவர் லைஃப். அதனால இன்னைக்கு நீ இப்படி இருந்தானா உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனைவியோடு காலம் காலமாக எத்தனை 30 காலம் அவன் காலுக்கு கீழே கிடக்க சுகமாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு போயிட்டான்னா அவ அந்த காலையில் அவ காலுக்கு கீழே கிடக்க செருப்பு கழட்டி அடிப்பாடான்னு சொல்லி கேத்துக்குவான். அந்த மண் சார் கப்புல் பசர், முதல் பார்வை, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பேணியே ஆக வேண்டும். கப்புல் அதர், யாருக்கும் எந்த வகையிலும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது, யாருக்கும் எந்த வகையிலும் தொந்தரவு கொடுத்துரு. ஒரு ஒரு கிளாஸுக்கு போயிருந்தேன், டைம் ஆச்சு, ஒரு கிளாஸுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ப்ரொஃபஸர் பாடம் எடுக்க வந்தார் எங்களுக்கு, இந்த வாத்தியார் மாருக்கு. அப்போ அவர் சொன்னார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பாடம் நடத்திட்டார், 2 hour கிளாஸு நடத்திட்டு கடைசியாக சொன்னார், சார் இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா இல்லையா எனக்கு தெரியல சார், இதெல்லாம் எத்தனை பேர் கடைபிடிப்பீங்க, இல்லை இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் உள் வாங்கியிருப்பீங்களான்னு. என்ன கேட்டால் நீங்களே வந்து பல பேர் அழுத்தத்தில் வந்திருப்பீங்க, அங்கேருந்து விரட்டி விட்டுருக்கான், அங்கே விரட்டி இங்கே வந்து சாவடிக்க. ஏன்னா வாத்தியார்கள் உட்காந்து பாடம்லாம் கேட்க முடியாது, அதை விட பெரிய கொடுமை வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளே டெய்லி பேசிக்கிட்டு இருக்கால, நம்மளை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சான்னா என்னன்னா, இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவன் பெரிய அருவம்பாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டா போதும், ரோட்டில் பைக்லையோ கார்லையோ போனால் தயவு செஞ்சு இன்னொருத்தன் உங்களால் பிரேக் அடிக்கக்கூடிய நிலைமையை மட்டும் ஏற்படுத்தாமல் இருந்தால் யூ ஆர் த வெரி பெர்ஃபெக்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார். நான் சொல்றது பைக்லையோ கார்லையோ போனால் இன்னொரு ஆள் ஆர்னையோ அல்லது பிரேக்கோ அடிக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு நீ ரோட்டில் எப்படி சார் போகிறான், அது என்ன இந்த வைலேஷன் கூட கூட இல்லை, மோசமான வைலேஷன் அந்த வண்டிகளில் என்ன பாடுபடுத்துறான். கஃபுல் அதா, பெருமானார் சொன்னார்கள், யாருக்கும் எந்த வகையிலும் நீங்கள் உங்களுடைய சிரமத்தை கொடுத்து விட, தொல்லையாக நீங்கள் அமைந்தே விடக்கூடாது, உங்களுடைய வார்த்தைகளால், உங்களுடைய பார்வைகளால், உங்களுடைய பேச்சுகளால், வேற மனோரீதியாகவும். திருட்டு அப்படிங்கிறதுல பல வகை திருட்டு உண்டு, அன்பு திருட்டும் ஒரு திருட்டு, அன்பு திருட்டும் ஒரு திருட்டு, அந்த திருட்டையும் நீங்கள் செய்யாதீங்க. இன்னும் 2 செய்தி இருக்குது இன்ஷால்லா, 4 செய்தி, அது ஒரு முக்கியமான செய்தி, அதனால் இன்ஷால்லா அது அடுத்த வாரம், டைம் ஆயிடுச்சு, நான் கவனிக்கவே இல்லை, 8:10 ஆகும்போது. இன்ஷால்லா அடுத்த வாரம் வரையும் எதை கேட்டோமோ அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு செய்தியை நாம், எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, நான் அனுபவிக்கணும், எனக்கு அந்த ஈமான்னா என்னன்னு புரியணும், என் தொழுகை டேஸ்ட் எனக்கு தெரியணும், என் ஜக்காத்து, என் ஹஜ்ஜினா என்ன, அது அதுக்கு அது என்ன டேஸ்ட்டுங்கிறத நான் விளங்கணும். அதனால் இனி ஹராமான பார்வையை எந்த வகையிலும் நான் பார்க்க மாட்டேன், அப்படி எனக்கு பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரே தடவையில் கண்ணை திருப்பிடுவேன். திருப்பிட்டு சொல்லுவேன், அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் ஃபித்னத்தின் நிசா, அல்லது அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் ஹாதிஹில் ஃபித்னா, யாரெல்லாம் இந்த ஃபித்னா இந்த சோதனையிலிருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன், என்னுடைய இந்த சிந்தனை எடுத்துருன்னா அந்த டேட்டாவை மட்டும் அந்த சிஸ்டம் வெளியே உருவிடும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மொத்தமாக சேர்த்து இந்த ஒரு செயலை மட்டும் செஞ்சா அடுத்த வாரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொழுகையினுடைய டேஸ்டை இது என்னதான் நம்ம விளங்கிக்க முடியும். அது கிடைச்சிச்சுன்னா சாவுற வரையும் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ் அந்த நசீபை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இதன் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற இது எல்லா முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் இந்த நசீபை அல்லாஹ் கொடுத்து சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியில் செயல்படுகிற நல்ல மக்களாகவும், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு வெகு தூரமாக இருக்கிற மக்களாகவும், குர்ஆனை தங்கள் உயிருக்குயிராக உயிரை விட மேலாக பிரியப்படுகிற மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் இணையும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் மூமின்களையும் ஆக்கி தருவானாக. வாஹிர் தாவானா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.